நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நெற்றால் காசி நந்திதேவர், நெற்றால் காசி நந்திதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடை காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகத்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளமுயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை நாங்கள் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிவதற்கு, அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு பயன்படுத்தி வருகின்றோம். இன்று 21வது வகுப்பு சைவ சித்தாந்த 36 தத்துவங்களை பற்றி சிந்திப்பதில் நடக்கின்றது. இதில் பழைய வகுப்புகளில் படித்தவற்றை சிறு சிந்தனை செய்து மீளாய்வு செய்து புதியவற்றிற்குள் செல்வோம். வளமையான முறைப்படி இந்த சைவ சித்தாந்த மாயை, சுத்த மாயையிலிருந்துதான் இந்த சுத்த தத்துவம் வந்திருக்கின்றது. நாங்கள் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவங்கள் இரண்டும் பல வகுப்புகளுக்கு முன்னால் பார்த்து முடித்து விட்டோம். இப்போது சுத்த தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுத்த மாயா காரியங்களில் 4 விடயங்களை பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதிலிருந்து மீள்வாய்வு செய்வோம். முதலாவது விடயம் கலைகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கலைகள் என்றால் என்ன? சக்தியின் இயக்கத்திற்கு தேவையான நிலைக்களங்களாக இருக்கும் இடமே கலைகள் என்று சொல்லப்படுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சிவ தத்துவங்கள் இருக்கின்றது, 5 தத்துவங்கள். அந்த 5 தத்துவங்களும் சிவனுடைய தொழிற்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுபவை. அதைத் தொடர்ந்து 4 வாக்குகளை பற்றி பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் விளக்கம் தந்திருக்கின்றார். இவற்றை பார்த்தவுடன் இந்த மூன்றையும் சேர்த்து 4வதாக இது எப்படி தொழிற்படுவது என்பதை பார்ப்பதுதான் சுத்தமாயா காரியம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து பேராசிரியரின் சொற்படி சிறிது சிறிதாக நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், இது எங்களுடைய சித்தத்தில் பதிய வேண்டும். இது எங்களுடைய தொழிற்பாட்டுக்கு ஆக அல்ல, சிவ தத்துவங்கள் இறைவனின் தொழிற்பாடு. நாங்கள் சாதாரணமாக இறைவன் எல்லாம் செய்கின்றார், இறைவன் எல்லாம் நடத்துகின்றார் என்று ஒரு சொல்லில் சொல்லிவிட்டு இருக்கின்றோமே தவிர, அதனுடைய விஞ்ஞான பூர்வமான, ஆன்மீக பூர்வமான அர்த்தங்கள் தெரிவதில்லை. அந்த அறிவுத்திறனை எங்களுக்கு தருவதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள். இந்த 36 தத்துவங்களில் இருந்து கிடைக்கின்றது, சிவன் அருளாலும் பாபாஜி அருளாலும் கிடைக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் இந்த செயலை செய்யப்போவதில்லை, சிவதத்துவத்தில் இருக்கும் செயலை நாங்கள் ஆன்மாக்கள் செய்யப்போவதில்லை. ஆனால் எங்களுக்கு மேலே என்ன நடக்கின்றது? யார் நடத்துகின்றான்? ஏன் நடத்துகின்றான்? நாங்கள் யார்? எங்கிருக்கின்றோம்? எதை செய்கின்றோம்? எதை பார்க்கின்றோம்? எங்கு தவறவிடுகின்றோம்? எங்கு எங்களை பக்குவப்படுத்த வேண்டும்? எப்படி எங்களுடைய ஆன்மாக்களை இந்த துன்பத்தில் இருந்து விடுவிக்கலாம் என்று நாங்களும் அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த தத்துவங்களும் இந்த தத்துவங்களின் இயக்கங்களும் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை குறுகிய நிலையில் மீளாய்வு செய்து கொண்டு செல்வோம். இந்த சுத்த சுத்த காரியங்களில், சுத்த மாயா காரியங்களில் முதலாவது இருப்பது ஐந்து கிளைகள். அதை முடித்து விட்டோம் என்றே சொல்லுவோம். எங்களுடைய யோகத்திற்கு, யோக மக்களுக்கு தேவையான அறிவு திறனுக்கு அந்த கிளைகள் ஐந்து என்று சொன்னோம். இந்த கிளைகளை ஆற்றுவது சக்திகள். இதை ஐந்து சக்திகள் இருந்து செய்விக்கின்றது என்றும் பார்த்து விட்டோம். அது நிவர்த்தி சக்தி, பிரதிஷ்டா சக்தி, வித்யா சக்தி, சாந்தி சக்தி, சாந்தி அதீத சக்தி. இந்த ஐந்து சக்திகளும் இதை இயக்கும் போது அதற்கு ஒரு நிலைக்களம் தேவை. நிலைக்களம் என்று இங்கு சொல்வது என்னவென்றால், அதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம்தான் சுத்த மாயையிலிருந்து பரம்பொருள் அந்த இடத்தை சக்திக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த இடம்தான் கிளைகள். ஆனால் இங்கு நீங்கள் குழம்பக்கூடாது. இந்த சக்திகள் ஐந்துடைய பெயரிலும் தான் இந்த கிளைகளையும் சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்று பேராசிரியர் குறிப்பு கொடுக்கின்றார். அதாவது இந்த ஐந்து சக்திகளின் பெயரில்தான் இந்த ஐந்து கிளைகளுமே உண்டு. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இதை நாங்கள் பார்த்து விட்டோம். இந்த கலைகளுக்கு அடுத்ததாக தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த தத்துவங்களில் ஒவ்வொரு கலைக்கும் தத்துவங்கள் உண்டு. அதாவது முதலாவது கலையாகிய, மறந்து விடாதீர்கள், நாங்கள் சக்தியில் இருந்து தொடங்கி இருக்கின்றோம். இந்த சக்திகளுக்கும் கலைகளுக்கும் ஒரே பெயர்தான். அதற்கு அடுத்ததாக இருப்பது தத்துவங்கள். ஆகவே இனி கலையை வைத்து மிச்சத்தை பார்த்து கொண்டு போவோம். அதற்கு முன் சக்தி இருப்பதை மறந்து விடாதீர்கள். அதே பெயர்களில் அதிலிருந்து தான் தொடங்கினோம். ஆகவே இந்த நிவர்த்தி கலைக்கு உரிய தத்துவம் நில தத்துவம். எல்லாமாக 36 தத்துவங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அதில் பஞ்சபூதங்களுக்கு கடைசியில் இருக்கும் தத்துவம் உங்களுடைய அட்டவணையை பார்த்தால் தெரியும், நில தத்துவம். அந்த நில தத்துவம் மாத்திரம்தான் நிவர்த்தி கலைக்கு உரிய தத்துவம், அல்லது நிவர்த்தி சக்தி தன்னுடைய செயல்பாட்டினை செய்வதற்குரிய தத்துவம். அதை தொடர்ந்து பார்த்தால் பிரதிஷ்டா சக்திக்கு 23 தத்துவங்கள் இருக்கின்றது. அந்த நில தத்துவத்தை விட மீதியாக ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் 24 ஆன்ம தத்துவங்கள் ஆகிய 24 தத்துவங்களில் அந்த நில தத்துவத்தை விட இருக்கும் மிச்சமாக இருக்கும் 23 தத்துவங்களும் அந்த பிரதிஷ்டா கலைக்குரியது, பிரதிஷ்டா சக்திக்குரியது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் வரையறுக்கின்றார். அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மூன்றாவது சக்தியாக இருப்பது வித்யா சக்தி, அல்லது கலையாக இருப்பது வித்யா கலை. இந்த வித்யா கலைக்குரிய தத்துவம் என்னவென்றால் வித்யா தத்துவங்கள் 7. அதை நாங்கள் படித்திருக்கின்றோம். வித்யா தத்துவங்கள் 7. அந்த 7 தத்துவங்களும் இதற்குரிய கலைகளாக இருக்கின்றன. அந்த 7 தத்துவங்களும் உங்களுக்கு தெரிந்ததே. அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் சாந்தி கலை, ஓ சாந்தி சக்தி. இந்த சாந்தி சக்திக்குரிய தத்துவங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த சுத்த மாயை சுத்த தத்துவத்தில் இருக்கும் சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இந்த மூன்று தத்துவங்களும் இந்த சாந்தி கலைக்குரியது. அதுதான் அதற்குரிய தத்துவங்கள். அதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் சாந்தி அதீத கலையை, அந்த இறுதியாக இருக்கும் கலையில் சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அடங்கியிருக்கின்றது. இதை நீங்கள் குறிப்பிடுத்து பின்னர் பார்க்கும் போது உங்களுடைய 36 தத்துவங்களும் இந்த 5 கலைகளில் இருக்கின்றது. இந்த 5 கலைகளுக்கும் 5 சக்திகள் தொழிற்பட இறைவன் நிர்ணயித்திருக்கின்றார். அதுதான் இது உடனே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தொழிற்பாடுகள் ஒன்றும் தொடங்கவில்லை. அதை அடுத்து பார்த்தோம் என்ன, இந்த ஐந்து கலைகளும் இப்போது ஐந்து சக்திகள், அதைத் தொடர்ந்து ஐந்து கலைகள், அந்த ஐந்து கலைகளைத் தொடர்ந்து அந்த ஐந்து கலைகளுக்குரிய தத்துவங்களை பார்த்து விட்டோம். இது நீங்கள் இலகுவாக பின்பற்றுவதற்காக மீட்டல் செய்கின்றேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இவற்றுக்கு அதிதெய்வங்கள் உண்டு. அந்த அதிதெய்வ முறைப்படி பார்த்தால் இந்த கலைகளை, முதலாவது கலையாகிய நிவர்த்தி கலைக்கு பிரம்மனும், இரண்டாவது கலையாகிய பிரதிஷ்டா கலைக்கு விஷ்ணுவும், மூன்றாவது கலையாகிய வித்யா கலைக்கு உருத்திரனும், நான்காவது கலையாகிய சாந்தி கலைக்கு மகேஸ்வரனும், ஐந்தாவது கலையாகிய சாந்தி அதீத கலைக்கு இறுதியாக இருக்கும் சதாசிவனும் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் அதி தெய்வங்களாக சிவ தத்துவத்தில் இருக்கின்றார்கள். இந்த கலைகளுக்கு ஆகவே அந்த அதி தெய்வங்கள் இருந்தால், அதற்கு சக்தி தெய்வத்துடன் உள்ளேயும் இருக்கும், சக்தி செயல்படும் போது வெளியேயும் வரும். அந்த சக்திகள் எங்களுடைய உலக வழக்கில் நாங்கள் தெரிந்த சக்திகள் தான். பிரம்மனுக்கு கலைமகளாகிய சரஸ்வதியும், விஷ்ணுவுக்கு திருமகளாகிய லக்ஷ்மியும், அதே போல் உருத்திரனுக்கு மனோன்மணியும், மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியும், கடைசியாக இருக்கும் சதாசிவத்திற்கு எங்களுடைய உமையாள் உமாதேவியாரும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அதி தெய்வங்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்களுடைய ஒரு ஒரு அறிவுக்காகவே தவிர, நாங்கள் விஞ்ஞானபூர்வமாகத்தான் இதை பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஐந்து கலைகளில் இருந்தான் இப்போது போய்கொண்டிருக்கின்றோம். இந்த இடங்களை பார்த்து, இப்போ அதி தெய்வங்களை பார்த்து விட்டீர்கள், அந்த தத்துவங்களை பார்த்து விட்டீர்கள். இந்த தத்துவங்களை பார்க்கும்போது அடுத்ததாக இவர்கள் சஞ்சரிக்கும் இடம் எங்கே? அந்த இடத்தை பார்த்தால், முதலாவது சக்திக்கு உங்களுக்கு சத்திய உலகம், பிரம்மன் இருக்கும் முதலாவது கலை சத்திய உலகம் என்றும், விஷ்ணு இருக்கும் இரண்டாவது கலை வைகுண்டம் என்றும், உருத்திரன் இருக்கும் மூன்றாவது கலை உருத்திர உலகம் என்றும் சொல்லப்படுகின்றது. இது மூன்றும் தான் எங்களுடைய இயக்கத்திற்கு செயல்படுகின்றது. உருவ நிலையில் இருந்து மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த மூன்று நிலைகளும் மூன்று உலகத்தில் இருக்கின்றது. இங்குதான் நாங்கள் எங்களுடைய சமயத்தில் எங்களுடைய ஆன்மீக அறிவில் படித்தது வருகின்றது. சில வேளைகளில் நாங்கள் சிலரை சந்திக்கின்றோம். அவர்கள் பிரம்மன்தான் முழு முதல் கடவுள், அல்லது விஷ்ணு தான் முழு முதல் கடவுள் என்று எல்லாம் சொல்லுவார்கள். நாங்களும் அதில் குழம்பி போய் இருப்போம். இப்போது சைவ சித்தாந்த அடிப்படையை படிக்கும் போதுதான் சிவன் தான் ஆதி கடவுள், ஆதி சிவன் என்றெல்லாம் படிக்கின்றோம். ஆகவே இங்குதான் விஞ்ஞான பூர்வமான, ஆன்மீக பூர்வமான விளக்கங்கள் எங்களுக்கு துலங்குகின்றன. ஆகவே இங்கு இந்த மூன்றையும், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இந்த முத்தொழிலையும் வைத்து பார்க்கும் போது, பேரூழிக் காலம் வரும்போது, அதாவது இந்த முறைகள் எல்லாம் அழியும் என்று சொல்லுவலாம் உலகியலில். அதை ஒடுக்குமுறை என்று சொல்லுவோம். ஒடுக்கம் வரும்போது, எல்லாம் இல்லாது போகும்போது, இந்த பிரம்மலோகம், விஷ்ணு உலகம் எல்லாம் இல்லாது இறுதியாக உருத்திரன் அந்த அழித்தல் தொழிலை செய்து முடிக்கின்றார். அப்போது இங்கு மிஞ்சி இருப்பது ஒன்றும் அல்ல. அதன் பின் மீண்டும் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அந்த சிருஷ்டிப்பு முறையைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து வருகின்றோம். ஏனென்றால், போன வகுப்பில் சொல்லியிருந்தேன், பேராசிரியர் சொன்னதென்று, நாங்கள் பார்க்கும் இந்த முறைகள், எப்படி இந்த தத்துவங்கள் வருகின்றன, எப்படி வந்தன, இது எப்படி போனங்கள் ஆகின, இந்த போனங்களில் எப்படி மற்றைய பொருட்கள் எல்லாம் வந்ததென்றெல்லாம் பார்க்கும் போது, இது புனருத்தானம் என்று சொல்வார்கள். அதாவது, ஒரு முற்றளிப்புக்கு பின் எப்படி செயல்படுமோ அதை வைத்துத்தான் மெய்கண்டார் அவர்கள், புறசந்தான குரவர் அவர்கள், இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த இறைவனின் தொழில்கள் பற்றி, இந்த 36 தத்துவங்கள் பற்றி விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்களாம், இந்த தொடக்கம் அனாதியில் இருந்து வந்த தொடக்கம் அல்ல, ஒரு முற்றளிப்புக்கு பின் இந்த இவையெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்படும் என்பதை இந்த அருளாளர்கள் இறைவனின் நூல்களில் இருந்து அதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று பேராசிரியர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே இதை நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால், இந்த ஒழுங்கில்தான் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு புரிகின்றது. ஆகவே அடுத்ததாக என்ன பார்த்தோம் என்றால், இந்த ஐந்து கலைகளுக்கு அடுத்ததாக தத்துவங்கள் வந்தது. தத்துவங்களுக்கு அடுத்ததாக இருப்பது புவனங்கள். இந்த புவனங்களை நாங்கள் உலகம் என்றும் சொல்லலாம். புவனத்திற்கு கீழ் இருக்கும் சிறு பகுதிகள்தான் உலகங்கள். ஆகவே இந்த புவனங்கள் எத்தனை புவனங்கள் இருக்கு என்பது புள்ளி விவரத்திற்காக உங்களுக்கு தருகின்றேன். அது நீங்கள் சிந்தையில் பதிக்க வேண்டிய விடயம் என்றது அல்ல. பேராசிரியர் தந்த புள்ளி விவரத்தின்படி முதலாவது கலையாகிய நிவர்த்தி கலைக்கு 108 புவனங்கள் இருக்கின்றன. எல்லாமாக மொத்த புவனங்கள் 224 என்று படித்திருக்கின்றோம். அதில் 108 புவனங்கள் முதலாவது கலையில் இருக்கின்றது, நிவர்த்தி கலையில், அதாவது பிரம்மலோகத்தில். இரண்டாவது கலையாகிய விஷ்ணு உலகம், அதாவது வைகுண்டத்து இடத்தில் எத்தனை புவனங்கள் செயல்படுகின்றன? 56 என்று பார்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக இருக்கும் வித்யா கலையில் எத்தனை புவனங்கள் செயல்படுகின்றது என்றால் 27 புவனங்கள் இருக்கின்றன. அதுக்கடுத்ததாகிய சாந்தி கலையில் எத்தனை புவனங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் 18 புவனங்கள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து வரும் சாந்தி அதீத கலையில் எத்தனை புவனங்கள் இருக்கென்று பார்த்தால் 15 புவனங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த ஐந்து நிலைகளிலும் இருக்கும் புவனங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டினால் 224 புவனங்களும் அதற்குள் அடக்கம். ஆகவே இதுதான் இந்த சுத்த தத்துவத்தின் தொடக்கம். அதாவது இறைவன் இந்த விடயத்தை, இந்த செயல்முறை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு கீழே பொருள் உலகம் என்று படைத்தார். இப்போது சொல்லுலகத்தை தொடக்கப் போகின்ற பொருள் உலகம் ஆன்ம தத்துவத்திலும் வித்யா தத்துவத்திலும் வந்திருக்கின்றன. அந்த பொருள் உலகத்தில் இருப்பவை தான் இந்த மூன்று பகுதிகள் என்று படித்தோம். அதாவது கலைகள், தத்துவங்கள், புவனங்கள். கலைகள் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம், தத்துவங்கள் 36. அது எல்லா இடமும் இருக்கின்றது. இன்று அந்த 36 தத்துவங்களும் எப்படி கலைக்குள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். கலை செயல்படுத்துவதற்கு கலையில் இருக்கும் சக்திகள், அதை தொடர்ந்து அந்த தத்துவங்களை தொடர்ந்து ஒவ்வொரு தத்துவத்திற்குள்ளும் புவனங்கள் இருக்கின்றது. அதுதான் உலகம், உலகியல் பொருட்கள். ஆகவே இந்த பொருள் உலகம் இந்த மூன்றாலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம்? சொல்லுலகத்தை பார்த்தோம். இந்த சொல்லுலகமும் மூன்று விடயங்களால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு பெயர் கொண்டு பார்த்தோம். அந்த பெயரை நீங்கள் பாடமாக்க வேண்டும் என்று இல்லை. அதுவும் மூன்று நிலைகளை கொண்டது. வண்ணம், பதம், மந்திரம் என்று சொல்வார்கள். அதை தமிழில் இன்னொரு வகையில் சொல்வார்கள், எழுத்து, சொல், சொற்றொடர் என்று சொல்வார்கள். எழுத்தென்றால் ஒன்று தனித்தனியானது, சொல் என்றால் எழுத்துகள் சேர்ந்தது, சொற்றொடர் என்றால் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் சொற்கள். ஆகவே எழுத்து, சொல், சொற்றொடர், சொல் எல்லாம் சேர்ந்து வருவது சொற்றொடர். இந்த வகையிலும் அதை கூறுகின்றார்கள் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அதற்கு விளக்கம் தந்தார். ஆகவே அது சொல்லுலகம். அதற்கு நாங்கள் வருவோம் இன்னும் சிறிய நேரத்தில். இப்போது பொருள் உலகத்தை முடிக்கின்றோம், எங்களுடைய கலைகளை பொறுத்தவரையில். ஆகவே இந்த பொருள் உலகத்தை நீங்கள் பார்க்கும் போது அதில் 5 கலைகள், 36 தத்துவங்கள், 36 தத்துவங்களில் இருந்து 224 புவனங்கள். ஆகவே இங்கு என்ன பார்த்தோம் என்றால், இதை ஒடுங்கும் போது, இந்த முற்றளிப்பு காலங்கள் நடக்கும் போது இந்த புவனங்கள் எல்லாம் எங்கு ஒடுங்குகின்றன என்று பார்த்தால், அதற்கு முதல் இருக்கும் தத்துவங்களில் ஒடுங்குகின்றது என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். இது முற்றளிப்பு காலத்தில். இதற்கு பிறகு என்ன நடைபெறுகின்றது என்று பார்க்கின்றோம். தொடக்கத்தில் என்ன செயல்பட வேண்டும் என்று பார்த்தால் இந்த சொல்லுலகம். அந்த சொல்லுலகம் எங்கிருந்து செயல்படுகின்றது? இறைவனின் இயக்கத்தில், சுத்த தத்துவத்தில் இருந்து செயல்படுகின்றது. அதனுடைய மூன்று நிலைகள் என்ன? மூன்று முறுக்கா சொல்லி விடுகின்றேன். அதாவது வண்ணம், பதம், மந்திரம். ஆகவே இவைதான் முதல் ஒடுங்கும். ஏனென்றால் கடைசியில் தொடங்கியவைதான் முதல் ஒடுங்க வேண்டும். ஆகவே வண்ணம் என்பது பதத்தில் ஒடுங்கும் என்றும், பதம் என்பது மந்திரத்தில் ஒடுங்கும் என்றும், இந்த முறைகள் எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. என்ன மாதிரி இந்த செயல்பாடு நடக்கின்றது என்பதை உள்வாங்குங்கள். கடைசியாக வரும் மந்திரம் என்பது அந்த சொல்லுலகத்தில் இறுதியாக வந்து பொருள் உலகத்தில் இருக்கும் தத்துவத்தில் ஒடுங்குகின்றது. பொருளோகத்தில் இருக்கும் புவனங்களும் தத்துவத்தில் ஒடுங்குகின்றது. ஆகவே நாங்கள் இறுதியாக பார்த்தோம் என்றால், இந்த ஒடுக்க நிலை வரும்போது, பின்புறத்திலிருந்து முன்புறமாக வரும்போது, எல்லாமே தத்துவத்தில் ஒடுங்குகின்றது என்று பேராசிரியர் மிகவும் அழகாக சொல்கின்றார். அதுதான் அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இங்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னதில் எல்லா விடயமும் உங்களுடைய சித்தத்திற்குள் தேவையில்லை. முக்கியமான விடயங்கள் தெரிந்தால் சரி. இனி நான் சொல்லப் போவதுதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி, உங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் உங்களுடைய பயிற்சிக்கும். அதாவது, இந்த தத்துவத்தில் தான் எல்லாம் ஒடுங்குகின்றது என்று இறுதியில் தெரிந்தவுடன், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், பேராசிரியர் சொல்கின்றார், எல்லாவற்றையும் பொருட்களாக, இந்த மாயையில் இருந்து வந்த விடயங்களாக பார்க்காமல் தத்துவங்களாக பார்க்க பழக வேண்டும். தத்துவங்களாக பார்க்க பழகுவதென்று சொன்னால், இந்த தத்துவம் என்றால் கூட ஜடம்தான் என்று சொல்கின்றார். ஏனென்றால் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட விடயங்கள், எல்லாத்திற்கும் அழிவு உண்டு, திரும்பவும் தோற்றம் உண்டு. இருப்பினும் இந்த தத்துவங்கள் என்று ஏன் அங்கு வரையறுத்தி சொல்லப்படுகின்றதென்றால், இவையெல்லாம் இறைவனின் இயக்கத்தால் செய்யப்பட்டவை. இங்குதான் நாங்கள் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படித்து கொண்டிருப்பதற்குரிய காரணம். ஏனென்றால் எல்லாம் இறைவனின் இயக்கத்தில் இருக்கென்பதை நாங்கள் வாயளவில் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அதை உணர்வு நிலைக்கு கொண்டு வருவதென்றால் இரண்டு விதமாக கொண்டு வர வேண்டும். ஒன்று, வாயளவில் சொன்னதை நாங்கள் உணர்வில் உண்மையென எங்களுக்குள்ளேயே ஒரு அனுமானம் செய்து எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், இது எப்படியெல்லாம் நடக்கின்றது, இது எப்படியெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை அறிந்தவுடன் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அதுதான் எங்களுடைய மனித மனத்தின் இயல்பு. ஆகவே இங்கு நாங்கள் படிப்பது விஞ்ஞான பூர்வமான விடயங்கள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே எல்லாம் தத்துவத்தில் இருந்து தொடங்கி தத்துவத்தில் தான் ஒடுங்குகின்றது என்பதை இங்கு விஞ்ஞான பூர்வமாக இந்த இறைவனின் இயக்க முறைகளை நாங்கள் படிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவ்வளவுதான், அதுதான் இறுதியாக இருக்கும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல், ஒரு ஒரு விடயம். நிச்சயமாக அதை யாராவது ஆழ்ந்து சென்று பார்க்க வேண்டுமென்றால் இந்த இந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் போட்டு கேளுங்கள். இதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். இந்த இந்த பகுதிகள் எப்படி நடைபெறுகின்றன, எப்படி உருவாக்கப்பட்டன, இதில் எங்களுடைய பங்களிப்பு என்ன, இறைவனுடைய பங்களிப்பு என்ன, இறைவன் இதை எப்படி இயக்குகின்றார், இறுதியில் எல்லாம் என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் இங்கு நாங்கள் படித்து கொண்டு வரும் விடயங்கள். ஆகவே இந்த விடயங்கள் எங்களுக்கு முற்றாக விளங்கிவிட்டதென்றால், இங்கு நாங்கள் என்னத்தை எடுக்கின்றோம் என்றால், ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் கடவுள் செய்கின்றார், எல்லாம் கடவுளின் இயக்கம்தான் என்றதை நாங்கள் முழுமையாக நம்பாது, இந்த 36 தத்துவங்கள் மூலம், இந்த 36 கருவிகள் மூலம் எங்களுடைய உடலில், பொருள் உலகத்தில், சொல் உலகத்தில், அதற்கு மேலாக இறைவனின் இயக்கத்தில் எப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆன்மா செயல்படுவதற்குரிய திட்டங்கள் தந்து நாங்கள் செயல்படுகின்றோம், எப்படியெல்லாம் நாங்கள் வாழ்கின்றோம், எது உண்மை என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த 36 தத்துவங்களின் இறைவனின் இயக்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது இது தெரிந்து கொண்டு போகும்போதுதான் நாங்கள் எங்களுடைய உணர்வு நிலையில், சித்தத்தில் இது கூடுதலாக பதியப் போகின்றது. அதுதான் உண்மை. அந்த அந்த உண்மையை, அந்த அந்த தெளிவை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அறிவை எடுத்தவுடன் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தித்தல் உங்களுக்கு தெளிதலை கொண்டு வர வேண்டும். அந்த தெளிதலில் நாங்கள் இறுதியாக ஏதோ ஒரு புறப்பில் நாங்கள் நிட்டை கூடுவோம், சமாதி கூடுவோம். அதை பாபாஜியும் அதைத்தான் சொல்லுகின்றார். ஏனென்றால் இங்கு பாபாஜி சொன்ன எங்களுக்கு கிடைத்த கிரியா யோகம் என்பது இந்த புறப்பில் எவ்வளவு அற்புதமான யோகம் என்பதை சொல்லளவில் நானும் கேட்டிருக்கின்றேன், நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள். இன்னும் சொல்லளவில் எங்களுடைய குருநாதர் யோகி ராமையா அவர்கள் இது சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்று சொல்லி தந்திருக்கின்றார், சொல்லி இருக்கின்றார். விரிவாக சொல்லாவிட்டாலும் சொல்லி இருக்கின்றார். அந்த சொற்றொடர் அவருடைய நாவிலிருந்து வந்ததற்குரிய காரணம் சத்குரு கிரியா பாபாஜி. அந்த கிரியா யோகம் இந்த சிவயோகத்திலிருந்துதான் வந்தது என்பதற்கு நாங்கள் இன்று சிந்திக்கும் இந்த விஞ்ஞான பூர்வமான அறிவு பூர்வமான இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்கள் என்ன மாதிரி இயங்குகின்றன இறைவனால், அந்த இயக்கத்தில் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்று அறியும் போது, இந்த எல்லா விடயங்களும் தத்துவத்தில் ஒடுங்குகின்றது என்று சொல்லும் போது இங்கு என்ன வலியுறுத்தப்படுகின்றது என்றால், சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகத்தில் இருப்பவை எல்லாம் மாயை. இது சொல்லளவில் இல்லை, இப்போது செயலளவில் நீங்கள் புரிந்து கொண்டு வருகின்றீர்கள். இதை நாங்கள் எங்களுடையது நான் எனது என்று சொல்லி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வீணடிப்பிலிருந்து நாங்கள் வெளியால் வர வேண்டும். நான் எனது என்பது இல்லை, இது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா ஆன்மாக்களும் சுவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ஆனால் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதுதான் உலகியல் சொல்லு. அதாவது பற்றாக இருக்க வேண்டும், பற்றற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதை யோகத்தில் கிரியா யோகத்தில் கூட பாபாஜி பல இடங்களில் அந்த சொல்லை கொண்டு வருகின்றார். நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு இந்த யோகத்தை செய்து நல்ல நிலையை அடைய வேண்டும், தான் ஏன் அதை குடும்பத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அடைய வேண்டும் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் பற்றால் போய்விடுவீர்களே, அதனால் உங்களுடைய சாதனையில் நீங்கள் அந்த இறுதி நிலையை அடைய முடியாதே என்ற பயத்தினால் அது சொல்லவில்லை. அது உண்மையாக நடக்கக்கூடிய விடயம் என்றபடியால் தான் பாபாஜியின் கிரியா யோகத்தில் இந்த யோகத்தை குடும்பத்தில் இருந்து செய்யுங்கள், அந்த யோகம் மூலமாக நீங்கள் உங்களுடைய முத்தி நிலையை அடையுங்கள் என்று பாபாஜி சொல்கின்றார். அந்த நிலைக்கு கொண்டே விடுவதுதான் பாபாஜி ஆகிய சத்குருவின் விடயம். அவர் பரம்பொருளுக்கு முன்னால் எங்களுடைய பதி ஞானத்தை இறுதியில் அடைவதற்கு எங்களை கொண்டே நிறுத்துகின்றார் என்று பல தடவை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களின் இறுதி கருத்து கருத்து எங்கே போகின்றது, அந்த இறுதி கருத்தை நான் இப்போது இடைநிலையிலேயே உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் உங்களை சற்று ஈர்க்க பண்ணுவதற்கு இந்த வகுப்புகளுக்கு, ஏனென்றால் நீங்கள் ஒரு விஞ்ஞான பூர்வமான விடயத்தை அறிய நின்றீர்கள். ஆகவே அதை அறியும் போது அது உங்களுக்குள் போய் சித்தத்தில் பதிய வேண்டும். அது பதிவதற்கு அந்த அறிவை எடுத்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களுக்குள்ளேயே சிந்திக்க வேண்டும், என்னுடைய சொல்லுக்காக அல்ல. அதை சிந்தித்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிதல் வரும். அந்த தெளிதல் வரும்போதுதான் அது உங்களுடைய சித்தத்தில் போய் பதியும். அல்லாவிட்டால் உங்களுடைய சித்தத்தில் இப்போது பதிந்திருக்கும் இந்த சிற்றின்பத்தையே நீங்கள் பேரின்பம் என்று நினைத்து கொண்டு நாங்கள் எல்லோருமே உளறுகின்றோம். இந்த உலகத்தில் இருக்கும் இந்த சிற்றின்பங்களை நாங்கள் பேரின்பம் என்று நினைத்து கொண்டு உளறுகின்றோம். அதை எங்களுடைய சௌகரியத்துக்காக இப்படியான நல்ல விடயங்களை சிறிதளவு காதால் கேட்டாலும் அதால் உங்களுக்கு உங்களுடைய சிற்றின்பத்திற்கு கேடு வந்து விடுமே என்று நீங்கள் பேரின்பத்தை நினைக்காது அப்படியே விட்டு விடுகிறீர்கள். அது உங்களுடைய பிழையும் அல்ல, அது உங்களுடைய வினைப்பயனும் மாயையும். அதையும் சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்த இந்த இறுதி நிலையில் நாங்கள் என்னத்தை இப்படி இதை பார்க்கின்றோம் என்றால், எல்லாம் தத்துவத்தில் போய் முடிகின்றது. இந்த தத்துவத்தில் போய் முடியும் போது இந்த தத்துவத்தை நாங்கள் மூன்று விதமாக பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தத்துவத்தை என்ன மாதிரி பார்க்க வேண்டும் என்றால், பின்னுக்கு ஒரு நேரம் சைவ சித்தாந்த பேராசிரியரின் உதவியுடன் நாங்கள் இதை மீளாய்வு செய்யலாம் அல்லது படிக்கலாம். நிச்சயமாக பாபாஜியின் அருளால் படிக்கப் போகின்றோம் என்று நினைக்கின்றேன். இந்த தத்துவங்கள் மூன்று நிலையில் இருக்கின்றது. ஒன்று தத்துவ ரூபம், மற்றது தத்துவ தரிசனம், மற்றது தத்துவ சுத்தி. இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் முறைப்படி சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் பேராசிரியர் சொல்லும் நிலைகளில் இந்த ஒழுங்கு முறைப்படி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற முறையில் நாங்கள் அந்த முறையில் தான் ஆன்மாக்களாகிய நாங்கள் பயணம் செய்து தத்துவ சுத்தி என்ற நிலையை நாங்கள் அடையும் போது எங்களுடைய பதிஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இடையில் எங்களுக்கு ஒரு ஞானம் வருகின்றது. அந்த ஞானம்தான் பர ஞானம் என்று சொல்கின்றார்கள். அதாவது நாங்கள் இந்த பொருள் உலகத்தில் இருந்து இறுதியாக விலத்தும் நிலை. வாழ்க்கையிலிருந்து விலத்தவில்லை, பொருள் உலகத்தில் இருந்து விலத்தும் நிலை. அந்த மூன்று நிலைகளிலும் இந்த தத்துவ ரூபம் என்பது, இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை நீங்கள் அறிவது, அதைத்தான் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே சாதகர்களே, நீங்கள் இப்போது இந்த 36 தத்துவங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய சுருக்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியருடைய உதவியுடன் உங்களுக்கு அது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சுருக்கம்தான், நீடிய விளக்கம் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய அறிவுத்திறனுக்கு, எங்களுடைய சாதனைக்கு ஏற்றதைத்தான் இங்கு நாங்கள் பேசுகின்றோம். ஆகவே அதுதான் தத்துவ ரூபமாக இருக்கின்றது. இந்த தத்துவ ரூபமாகிய இந்த அறிவை நீங்கள் பெறும்போது, அது அடுத்ததாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது, தத்துவ தரிசனம். அதாவது பேந்து நீங்கள் இதை சிந்திக்க தொடங்குகின்றீர்கள். சிந்திக்க தொடங்கும் போது உங்களுக்கு தரிசனம் என்ற சொல்லு என்னவென்றால், நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் உண்மை விளக்கம் பெறுகின்றீர்கள். அதுதான் தரிசனம். இந்த பொருட்கள் எல்லாம் மாயை, இந்த பொருட்கள் எல்லாம் பொய், உண்மையானது என்ன? இறைவன் தான் இவற்றை படைத்தார். இவற்றை ஏன் படைத்தார்? எங்களை ஆன்ம ஈடேற்றம் அடைவ பண்ணுவதற்கு. ஏன் எங்களை ஆன்ம ஈடேற்றம் அடைய பண்ண வேண்டும்? எங்களை ஆன்ம ஈடேற்றம் ஏன் அடைய பண்ண வேண்டும்? நாங்கள் இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டிருப்பதை அவர் பார்த்தார். தன்னுடைய இச்சா சக்தி அவருக்கு இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட இச்சா சக்தி இல்லை என்று பார்த்திருக்கின்றோம். பொது நலனுக்காக ஆன்மாக்களை தன்னை போல் ஒரு பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் இந்த தத்துவங்களை படைக்கின்றார். 36 தத்துவங்களை எங்களை ஈடேற்றுவதற்காக. ஆகவே அந்த அந்த நிலைகளை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதுதான் இந்த அறிவை பெற்றவுடன் ஆன்ம தரிசனம். அந்த ஆன்ம தரிசனத்தை நாங்கள் எடுத்து விட்டோம் என்றால் அடுத்ததாக நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அந்த தரிசனத்தை, அதாவது இந்த விளக்கத்தை எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் மூன்றாவது நிலையாகிய ஆன்ம சுத்திக்குள் செல்ல போகின்றோம். அது இந்த பிறப்பிலேயே எங்களால் செல்ல முடியும். ஏனென்றால் நாங்கள் படிக்க தொடங்கிவிட்டோம். அந்த ஆன்ம சுத்திக்கு போகும் போது நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை சுத்தி செய்கின்றோம். அதுதான் எங்களை பக்குவப்படுத்துகின்றோம், எங்களை விழிப்புணர்வாக்குகின்றோம், உண்மை என்ன என்ன என்பதை துலங்க பண்ணுகின்றோம். அந்த நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டுப்படியும் பாபாஜியின் கிரியா யோகா முறைப்படியும் நீங்கள் யோக சாதகர்களாக இருந்து உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்று சொல்லளவில் இவ்வளவு காலம் கேட்டதுக்கு உங்களுக்கு இன்று செயலளவிலும் அறிவளவிலும் பதில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தத்துவங்கள் தான் எல்லாம் என்று நீங்கள் அதை அறிவில் எடுத்து அதை சிந்தியுங்கள். அதுதான் தரிசனம். அது சிந்தித்தவுடன் ஒரு தெளிதலுக்கு வாங்கள். அதுதான் உங்களுடைய சுத்தி. அந்த தெளிவு நிலை வந்தவுடன் நீங்கள் இந்த உலகத்தில் தான் வாழப் போகின்றீர்கள். அதுதான் பாபாஜியும் சொல்கின்றார். அதை எவ்வளவு நாசுக்காக அந்த நேரத்தில் இந்த கிரியா யோகமாக எங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார். அந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்தில் இன்று பொதிந்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அந்த சுத்தி தான் பாபாஜி எங்களுக்கு சொல்லும் சாதனை. அந்த சாதனை மூலம் நாங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார் யோகத்தில். அந்த விழிப்புணர்வினால் நாங்கள் பற்றற்ற தன்மைக்கு போக வேண்டும் என்று சொல்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. அதுதான் இந்த தத்துவங்கள். அதுதான் இந்த தத்துவ ரூபம். அதுதான் இந்த தத்துவ தரிசனம். அதுதான் இந்த தத்துவ சுத்தி. இந்த மூன்றும் தான் பாபாஜியின் கிரியா யோகமாக மிதந்திருக்கின்றது உலகியல் மக்களுக்கு. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம்! இந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து கிரியா யோகம் உருவானது என்பது சொல்லளவில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்று விஞ்ஞான பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் எங்கிருந்து இவையெல்லாம் வந்ததோ அந்த ஆதி சிவனிடமிருந்து இவையெல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதைத்தான் கிரியா யோகமாக வகுத்து பாபாஜி எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதற்குரிய பொறுப்பையும் தான் எடுத்து அதில் எங்களை குழந்தைகளாக எல்லாரையும் பார்த்து, ஒருமித்து பார்த்து, எங்களை ஒவ்வொரு புறப்பிலும் பின்தொடர்ந்து எங்களை வளர்த்தெடுத்து இறைவனின் சந்நிதிக்கு முன்னால் அவருடைய பதி ஞானத்திற்காக எங்களை கொண்டே வைக்கப் போகின்றார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதம், எவ்வளவு முக்கியமான விடயம். இதை நாங்கள் தவற விடுகின்றோம். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், ஆகவே உலகியலில் இருந்து கொண்டு செய்யும் கிரியா யோகம் எவ்வளவு அழகாக வகுத்தரப்பட்டிருக்கின்றது. இந்த உலகியலிலே இருந்து கொண்டே செயல்படுங்கள். உலகியலில் இருக்கும் பொருட்களை எல்லாமே நீங்கள் பாருங்கள். அது சினிமாவாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவியுங்கள், சிற்றின்பத்தை எடுங்கள். ஆனால் அதில் விழுந்து விடாதீர்கள். அது உங்களை ஆட்கொள்ள முதல் நீங்கள் அதை ஆட்கொள்ளுங்கள். அதை தேவைக்கு மாத்திரம் பாவித்து விட்டு விலத்தி நின்று பாருங்கள் மீதியை. அதற்குள் போய் அடைந்து விடாதீர்கள். அதுதான் இந்த தத்துவங்களில் போய் எல்லாம் ஒடுங்குகின்றது என்ற செய்தி உங்களுக்கு உலகியல் முறையில் விளக்கம் தந்திருக்கின்றேன். கிரியா யோகா முறையில் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்றும் சொல்கின்றேன். இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் அழகாக சைவ சித்தாந்தத்தில் கொடுத்ததை சிறிய கூடிய விளக்கத்துடன் யோகத்தில் உங்களுக்கு தருகின்றேன். ஆகவே நாங்கள் வந்த விடயங்கள், இந்த பிறப்பு உடல் எடுத்த விடயங்கள் சிறிது சிறிதாக துலங்குகின்றது. நிச்சயமாக ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு நேரக்கணக்கில் இது விளங்கப் போகின்றது. அதை நீங்கள் வீணடிக்காது அதில் பயணியுங்கள். இந்த நேரத்தை சிறிது சிறிது பாபாஜியின் பயிற்சியில் செலவழியுங்கள். அது உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய உலகியல் வாழ்க்கையை சிற்றின்பத்தில் கூட நீங்கள் உங்களுடைய இச்சா சக்தி இருக்கும் வரை சிற்றின்பத்திலும் இருந்து அதிலிருந்து பேரின்பத்தை நோக்கி சிற்றின்பத்தை சிறிது சிறிது விலத்தி வைத்து விழிப்புணர்வுடன் விழித்து விலத்தி வைத்து பற்றின்மையை வைத்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் கூட பொருட்களில் இருந்தும் கூட எல்லாம் தத்துவங்களே, இவற்றிலிருந்து நீங்கள் சிறிது சிறிதாக விழிப்புணர்வுடன் விழத்த வேண்டும். இருப்பினும் இன்னும் சில பிறப்புகளுக்கு நீங்கள் அவற்றில் லயித்து இருக்கலாம். அது உங்களுடைய வினைகளை ஆற்றும் வரைக்கும் அது உங்களுக்கு இறைவனால் தரப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பற்றற்ற தன்மையும் பற்றற்று உலகியலில் வாழும் தன்மை என்று பாபாஜி அழகாக சொல்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கு தந்ததை இறைவன் தந்ததை அதற்குரிய முறைகளில் பயன்படுத்தி அதற்குரிய முறைகளில் செயல்படுத்தி தேவையானவற்றை நாங்கள் பாவித்து கொண்டு மற்றவற்றை எங்களுக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அது கிடைத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கிடைக்காவிட்டாலும் அதில் துன்பப்படாமல் இருவினை ஒப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதனால் எங்களுடைய சாதனை மேலே வர வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை இப்போது கார்த்திகேயன் சார் இறைவன் சேரின் கருத்துக்களுடன் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபா, ஓம் சிவாய நம. இறைவனையே அனைப்பிருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இதை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்திலிருந்து சில சில சிறு குறிப்புகளை எடுத்துள்ளேன். இந்த குறிப்புகளை கொண்டுதான் மீண்டும் காணொலி கேட்க இருக்கின்றேன். ஆனால் இந்த குறிப்புகள் எனக்கு காணொலிகளை கேட்பதற்கு இலகுவாக இருக்கும் என எழுதுகின்றேன். அதாவது இன்றைய சத்சங்கத்தில் 36 சத்சங்கங்கள், தத்துவங்கள், கலைகள், சிவதத்துவங்கள், இறைவனின் தொழிற்பாடு, சுத்தமாயை, 5 சக்திகள், இயங்கும் போது நிலைக்கடம் தேவை, அந்த இடம்தான் கலைகள் மற்றும் நில தத்துவங்கள், 5 தத்துவம், நிவர்த்திக்கலை, பிரதித்தாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகளை பற்றியும், தத்துவங்கள், சிவதத்துவம், சக்தி தத்துவங்கள், மற்றது ஒவ்வொரு கலைகளுக்கும் அதி தெய்வங்கள் பற்றிய விளக்கமும், அடுத்து சஞ்சரிக்கும் இடம் அதாவது சத்திய உலகம், வைகுண்ட உலகம், உத்திர உலகம் பற்றியும், அடுத்து புனருத்தாபனம் பற்றிய விளக்கமும், புவனங்கள் 824, சொல்லுலகம், வண்ணம், பதம், மந்திரம், பொருளுலகத்தில் ஒடுங்குகின்றது, தத்துவத்தில் தான் ஒடுங்குகின்றது, இறைவனின் இயக்கத்தெல்லாம் தத்துவங்கள் இருக்கின்றது, தத்துவ ரூபம் அறிவையும், தத்துவ தரிசனம் சிந்தித்தலையும், தத்துவ சுத்தி உண்மை உணர்தலையும் தருகின்ற இறுதியாக பரிஞானம், பூலகத்திலிருந்து விடத்தும் நிலை. இந்த குறிப்புகளை நான் மீண்டும் மீட்டர் செய்யும் போது, காணொலிகள் கேட்கும் போது எனக்கு தெளிவு ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டு திரும்பவும் மீட்டர் செய்ய உள்ளேன். நன்றி. ஓம் கிரியா பாபாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி. ஓம் சிவாய நமோ. ஓம் கிரியா பாபாஜி நமோ. பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்துல 36 தத்துவங்கள்ல இருந்து வந்த கருத்துக்களை நல்லா அழகாக பாபாஜி நமக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு வர்றார். நான் அப்படிதான் சொல்லுவேன், பாபாஜி தான் நமக்கு எல்லாம் தெரிவிச்சுட்டு வர்றார். அதுதான் உண்மையும் கூட. நம்மள கருவியா பயன்படுத்துறார். ஒருத்தரை கேட்க வைக்கிறார், ஒருத்தரை பேச வைக்கிறார், ஒருத்தரை உணர வைக்கிறார், ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கும் ஆக்கி வைக்கிறார். அது அவரவர் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வைக்கிறார். அவர்களும் ஒரு நாளைக்கு துணிவு அடையறதுக்கு அதுக்கும் முயற்சி பண்றார். அந்த வகையில இந்த சத்சங்கம் 36 தத்துவங்கள்ல இருந்து நல்லா அருமையாக பாபாஜி நமக்கு எடுத்து உரைச்சிட்டு இருக்கிறார். இதை நம்ம வந்து செம்மையா பயன்படுத்திக்கணும். காலத்தால் சில பொருளை நம்ம பயன்படுத்தக்குள்ளதான் அந்த பொருளினுடைய தன்மை நமக்கு புரியும். அந்த பொருளினுடைய உண்மையும் நமக்கு விளங்கும். அந்த வகையில எல்லா நேரத்திலயும் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்ல, எல்லா நேரத்திலயும் எல்லாம் நமக்கு வந்து சேருவதும் இல்லை. சில ஒரு காலத்தை நமக்கு வகுக்கிறார் இறைவன். அந்த காலத்தால கனியக்குள்ள அந்த பழத்தை நம்ம சாப்பிடக்குள்ள அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த வகையில அந்த காலத்தை நமக்கு வகுத்து பாபாஜி நமக்கு கொடுக்கிறாரு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை. அதை பொறுமையா நிதானமா நீங்க உள்வாங்கி வாழ்க்கையில செம்மையா செயல்படுத்தணும் என்றது பாபாஜிய விருப்பம். என்னுடைய விருப்பம் என்றது இல்லை. ஏன்னா நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு கீழ்நிலையில இருக்கிறேன். அவருடைய விருப்பம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி சொற்கள் உங்களுக்கு வந்து சேருது. அதை நல்ல விதமாக நீங்க பாபாஜி கிட்ட கருணையோட பிரார்த்தனையா வச்சு அதை பயன்பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக கார்த்திகேயன் ஐயா அதை தொகுத்து கொடுத்தீர்கள். அது மாத்திரமல்ல, சாதகர்களுக்கு அதில் ஆர்வம் பெறக்கூடிய முறையில் அதை தொகுத்தீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் பாபாஜியின் அருள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நமா.